الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على أشرف المرسلين نبينا محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه العزيز وهو أصدق القائلين: أعوذ بالله من الشيطان الرجيم. إنا عرضنا الأمانة على السماوات والأرض والجبال فأبين أن يحملنها وأشفقن منها وحملها الإنسان إنه كان ظلوما جهولا. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு எல்லா புகழும் உரித்தாவதாக. அவன் தனித்தவன், இணை துணையற்றவன். அவன் அன்றி வணக்கத்துக்கு வேறு யாரும் இல்லை என்று நான் சான்று பகிர்கின்றேன். சலவாத்தும் சலாமும் எங்கள் தலைவரும் இறுதி தூதருமாகிய முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபியங்கள், முக்மினான நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை உள்ளும் புறம் ஒரே விதமாக அஞ்சி நடவுங்கள். அவனது கட்டளைகளை எடுத்து நடப்பதில் மிகவும் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். விளக்கல்களை விட்டும் தவழ்ந்து கொள்வதில் மிகவும் பொறுப்போடு நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் ஏவலை எடுத்து நடப்பதும் விளக்கல்களை தவழ்ந்து கொள்வதும் தான் ஒரு முஃமினிடம் காணப்படும் தக்குவாவின் அடையாளமாக இருக்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்கு பார்த்தாலும் இப்பொழுது அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைவுபடுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வரலாறு பேசப்படுகிறது, எழுதப்படுகிறது. அவர்களுடைய அருமையான நற்குணங்கள் எடுத்துச் சொல்லப்படுகின்றன. அதிலும் அவர்கள் சிறுபிராயத்தில் இருந்து அல் அமீன் என்ற பட்டத்தோடு வாழ்ந்தார்கள் என்றெல்லாம் பெருமையாகவே பேசிக் கொண்டிருக்கிறோம். அமானத் என்ற சொல்லில் இருந்து பிறந்ததுதான் அமீன் என்ற வார்த்தை. நேர்மையாக, பொறுப்போடு, நம்பிக்கையோடு நடந்து கொள்வதைத்தான் அமீன் என்ற வார்த்தை காட்டுகிறது. எனவே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா விஷயங்களிலும் அமீனாக காணப்பட்டார்கள். தங்களுக்கு வரும் வகையை அப்படியே ஒப்பிக்கக்கூடியவர்களாக, மக்களுக்கு எடுத்து எத்தி வைக்கக்கூடியவர்களாக, மற்றும் பொறுப்புகளை சரிவரச் செய்யும் ஒருவராக, எல்லா விதத்திலும் முன்மாதிரியானவர்களாக எங்கள் தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்து வந்தார்கள் என்பதைத்தான் அன்னாருக்கு கூறப்பட்ட அல் அமீன் என்ற வார்த்தை காட்டிக் கொண்டிருக்கிறது. சிறுபிராயத்தில் இருந்து நன்னம்பிக்கையோடு வாழ்ந்த அவர்களை, அவ்வளவு மோசமான நடத்தைகளில் இருந்த மக்களும் கூட அல் அமீன் என்ற சிறப்பு பெயரோடு அழைத்தார்கள் என்பதை பார்த்தால், அந்த தூதர் கடைசி நபி மர்மையில் எங்களுக்கு ஷபாத் செய்யக்கூடியவர்களாக உள்ள முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பு இதைவிட மேலாக இருக்க முடியாது. நேர்மையோடும் நம்பிக்கையோடும் நடந்து கொள்ளும் குணம் ஈமானின் குணமாகும். ஈமான் உள்ளவனிடம் தான் நம்பிக்கை குணம் வெளிப்படும். அவன் நேர்மையோடு நடக்கும் பண்பு அவனிலே வெளிப்படும். அதனால் தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்: லா ஈமான லிமன் லா அமானத் அல்லாஹ், நம்பிக்கை இல்லாதவன், நேர்மை இல்லாதவனுக்கு ஈமான் என்பதே கிடையாது என்பதாக அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே ஈமான் அமானிதம் என்ற இந்த இரண்டும் ஒரே இடத்தில் ஒரு மூமினிடம் காணப்பட வேண்டிய ஒன்றாகும். நாங்கள் அமானமாக அமானிதத்தோடு நம்பிக்கையோடு நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்ற இந்த சொல்லை ஒரு குறுகிய வார்த்தையாக பயன்படுத்துகிறோம். யாராவது ஏதாவது ஒன்றை தந்தால் அதனை பேணி பாதுகாத்து கொடுப்பதைத்தான் அமானிதத்தை ஒப்படைத்து விட்டோம் என்று சொல்லிக் கொள்ளுகிறோம். ஆனால் இஸ்லாம் அதனை ஒரு பரந்த கருத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறது. இஸ்லாத்தின் பார்வையில் அமானிதம் என்றால் அதிலே அல்லாஹ்வுடைய ஹக்குகள் இருக்கின்றன, அடியார் மீதுள்ள ஹக்குகள் இருக்கின்றன. இப்படியாக எல்லாவற்றையும் உள்ளடக்கியதோர் பெரிய கருத்தை கொண்டதே தான் அமானிதம் என்பதாகும். நாங்கள் அதிலே எந்த அளவு சரியான முறையில் நடந்து கொள்ளுகின்றோமோ அதை பொறுத்துத்தான் எங்களுடைய ஈமானின் வளர்ச்சி இருக்கிறது, ஈமானின் ஒளி மேலும் கூட போகிறது. எவ்வளவு தூரம் அமானிதத்தை பேணாமல் நடந்து கொள்ளுகின்றோமோ அதை பொறுத்து எங்களுடைய ஈமானிலே மங்கள் தோன்றிவிடும், வெளிச்சம் இல்லாமல் போய்விடும். அதன் மூலம் நாங்கள் பாவத்தையே தேடிக்கொண்டிருப்போம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு முஸ்லிம் எப்பொழுதும் மிகவும் விழிப்போடு நடந்து கொள்ள வேண்டும். அவன் தன்னுடைய ஈமானை பாதுகாக்கும் வழியில் நடந்து கொள்வதுதான் அவனுக்கு ஈருலகிலும் பாதுகாப்பானதாகும். எனவேதான் அமானிதம் என்பது நம்பிக்கை என்ற அந்த வார்த்தையோடு மாத்திரம் நிறுத்திக் கொள்ளாமல் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்வால் எதையெல்லாம் செய்யுமாறு கட்டளையிடப்பட்டிருக்கின்றதோ அவற்றை நிறைவேற்றுவதும் அமானிதம் தான். எவற்றை எல்லாம் அல்லாஹ் அவனுக்கு அருளாக தந்திருக்கின்றானோ அவற்றை சரியான முறையில் பாதுகாத்து பேணி அதனுடைய ஹக்குகளை நிறைவேற்றுவதும் அமானிதம் தான் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் தான் யாராவது பிரயாணமாகின்ற பொழுது நாங்கள் அவர்களை என்ற துஆவை ஓதி வழி அனுப்பி வைக்கின்றோம். உன்னுடைய தீனையும் உன்னுடைய அமானிதத்தையும் உன்னுடைய இறுதி முடிவையும் அல்லாவிடம் ஒப்படைத்து விடுகின்றோம் என்று நாங்கள் சொல்லுகின்றோமே, அப்படி என்றால் அந்த அமானிதம் என்றால் என்ன என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். பிரயாணம் சென்றாலும் அவன் அமானிதமாக நடந்து கொள்ள வேண்டும். அவனுடைய உறுப்புகளை அவனுக்கு அல்லாஹ் கொடுத்தவைகளை பேணி நடப்பதுதான் அவன் அமானிதத்தை பேணியதற்கு அடையாளமாகும். உலகத்திலே வாழக்கூடிய மனிதனுக்கு அல்லாஹ் நல்ல வாழ்க்கையை கொடுத்திருக்கின்றான், அது ஒரு அமானிதமாகும். அதனை பேணி காத்து ஹலாலான முறையில் அமைத்துக் கொள்வது அவன் மீதுள்ள கடமையாகும். அதை மீறி பாவமான வழியில் தன்னுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கின்றவன் அவன் பாவம் செய்தவன் மாத்திரமல்ல, அமானிதத்தை பாலடைய செய்த குற்றத்துக்கு, அமானிதத்துக்கு மோசடி செய்த குற்றத்துக்கு அவன் ஆளாகி விடுகின்றான் என்பதை அவன் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் குடும்ப வாழ்க்கை என்னொன்றை ஆரம்பிக்கின்றான். அவனை நம்பி வரும் மனைவியும் அவள் மூலம் கிடைக்கும் பிள்ளை குட்டிகளும் அவனுக்கு அமானிதமாக அல்லாஹ்வால் வழங்கப்படுகிறது. அவர்களுக்கு உண்ண கொடுப்பதும் ஆகாரம் அளிப்பதும் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கு தேவையானவற்றை கொடுத்து வளர்ப்பதும் தீனியத்தான முறையில் அவர்களை வளரச் செய்வதும் இவனிடம் கொடுக்கப்படும் அமானிதமாக இருக்கிறது. திருமணமாகிவிட்டால் மாத்திரம் போதாது, திருமணம் செய்த மனைவியையும் அவள் மூலம் பெற்றெடுக்கும் பிள்ளைகளையும் அவன் ஆகாரம் அளித்து ஆடை அணிவித்து தீனை கொடுத்து வளர்ப்பது அவன் மீது உள்ள கடமையாகும். அப்படி ஒன்றும் செய்யாமல் அவன் இருந்து விட்டால் அவன் நம்பிக்கை மோசடி செய்தவனாகவே கணக்கெடுக்கப்படுவான். அதே போன்றுதான் பொது உடங்களுக்கு பொறுப்பானவர்கள், பொது சொத்துக்களுக்கு பொறுப்பானவர்கள் அந்த சொத்துக்களை பேணி நடக்க வேண்டும். அதிலிருந்து ஏதேனும் ஒன்று எனக்கு என்று எடுத்துக் கொள்ளாமல் என்னிலிருந்து அதுக்கொரு பங்கு சேர வேண்டும் என்ற ஆசையோடு அவன் பொது ஸ்தாபனங்களின் பொறுப்பை ஏற்க வேண்டும். அப்படி அல்லாமல் பொது ஸ்தாபனங்களில் இருந்து சூறையாடுவதும் அதிலிருந்து வேலை பார்ப்பதும் அவன் அந்த அவனை நம்பி கொடுக்கப்பட்ட அந்த அமானிதத்தை சூறையாடிய அந்த அமானிதத்துக்கு மோசம் செய்த குற்றத்துக்கு ஆளாகின்றான். எனவே அவன் தான் ஏற்றுக்கொள்ளும் அந்த பொறுப்பு அல்லாஹ்வுடைய பொறுப்பு, அல்லாஹ்வுடைய சொத்து என்ற பயத்தோடு அவன் இருந்து கொள்ள வேண்டும். எங்களில் எத்தனையோ பேர் அனாதை இல்லங்களின் பொறுப்புதாரிகளாயிருக்கிறார்கள், மதரசாக்களின் பொறுப்புதாரிகளாயிருக்கிறார்கள், பள்ளிவாசல்களின் பொறுப்புதாரிகளாயிருக்கிறார்கள், பைத்துல் மால்களின் பொறுப்புதாரிகளாயிருக்கிறார்கள். இந்த சொத்துக்கள் எல்லாம் பொது சொத்துக்கள், இவைகள் அமானிதங்கள். அதிலிருந்து ஒரு சதமும் வெளியே செல்லாமல் பாதுகாத்து பேணிக் கொள்வது அவரவருடைய கடமையாகும். எப்போதாவது ஒரு நாள் ஏதாவது ஒன்றை பொது சொத்தில் இருந்தொருவன் எடுத்து விட்டால் அவனின் தண்டனையும் பயங்கரமானதாகும். ஒரு சமயம் ஒரு யுத்தத்திலே ஒரு சஹாபி அவர் அந்த யுத்தத்தில் கிடைத்த ஒரு போர்வையை தனக்கெடுத்துக் கொண்டார். சிறு நேரத்தில் அவர் யுத்தத்தில் மாண்டபொழுது மற்ற சஹாபாக்கள் அவரை பற்றி மாஷா அல்லாஹ் இவர் ஷஹீதாகி விட்டாரே என்று சொல்லிக் கொண்டிருப்பதை கண்ட ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது, உங்களுக்கு தெரியாது அவர் இந்த யுத்தத்திலே கிடைத்த ஒரு பொருளை அவர் தனக்காக எடுத்துக் கொண்டார். இப்படியாக யுத்தத்திலே கிடைக்கும் கனிமத் என்ற அந்த பொருள்கள் முறைப்படி பிரிக்கப்படுவதற்கு முன் ஒருவன் எடுத்தால் அதிலே மோசடி செய்தவனாகிறான். எனவே அதற்குரிய தண்டனையை அவர் இப்பொழுது பெற்றுக் கொண்டிருக்கிறார் என்று அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். எனவே பொதுவான இடங்களுக்கெல்லாம் பொறுப்புதாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் தங்களை கேட்டுக்கொள்ள வேண்டும். எப்பொழுதாவது அதிலிருந்து நான் ஏதேனும் ஒன்றை எடுத்து விட்டேனா அல்லது அதிலே என்னால் ஒரு பங்கு சேர்ந்திருக்கிறதா என்பதை கேட்டுக்கொள்ளும் கடமை இருக்கிறது. வகுப்பு சொத்துக்கள் இருக்கின்றன, அவைகளுக்கு பொறுப்புதாரிகளாக வகுப்பு செய்தவர்களுடைய பிள்ளை குட்டிகளை சாட்டிவிட்டு சென்று விடுகிறார்கள். அவர்கள் அந்த அமானிதத்தை பேணி நடக்கின்றார்களா என்பதுதான் இன்றுள்ள கேள்வியாக இருக்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களை, எங்களில் எத்தனையோ பேர் கடைகளில் வேலை செய்கிறோம், கம்பெனிகளில் வேலை செய்கிறோம், அரசாங்க தொழில்களை செய்கிறோம். நாங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் எங்களுடைய பொறுப்பை நாங்கள் சரியாக செய்து வருகின்றோமா என்று எங்களை நாங்கள் தான் கேட்டு பார்க்க வேண்டும். நேரம் சுணங்கி சென்று சரியான நேரத்தை போடுவதும், நேர காலத்தோடு வெளியேறி சரியான நேரத்தை போடுவதும் முதலாவதோர் பெரிய குற்றமாக இருப்பதை நாங்கள் மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்பித்தந்த வேலையால் நம்பித்தந்த முதலாளிக்கு மோசடி செய்யும் வேலைக்காரனாக இருக்கக்கூடாது. நாங்கள் வேலை பார்க்கும் இடம் எதுவாக இருந்தாலும், அரசாங்கத்துடையதாக இருந்தாலும் தனியாருடையதாக இருந்தாலும், நேர்மையும் நம்பிக்கையும் ஈமானோடு உள்ள ஒன்று என்பதை விளங்கி ஈமானுக்கு ஏற்ற முறையில் நடப்பது எங்களுக்கு கடமையாக இருக்கிறது. நேர் மாற்றமாக அரசாங்கத்துடையதானே அன்று அதிலிருந்து ஏதாவது ஒன்றை திருடுவது அல்லது அதிலிருந்து ஏதேனும் ஒன்றை எடுத்து வெளியே விட்டுவிடுவது மோசடி செய்வதாகவே கணக்கெடுக்கப்படும். எனவே நாங்கள் எந்த தரத்தவராயிருந்தாலும் எவ்விடத்தில் வேலை செய்த போதிலும் எங்களுடைய ஈமான் தான் முன்னே வந்திருக்க வேண்டும். நான் இதனை எடுக்கலாமா, நான் இப்படி தாமதித்து செல்லலாமா, நேர காலத்தோடு பாய்ந்து ஒழித்து விடலாமா என்பதை பற்றியெல்லாம் அவனவன் கேட்டுத்தான் தனக்கு தீர்ப்பை வழங்கிக் கொள்ள வேண்டும். அன்பின் ஆசிரியர்களே, நீங்கள் ஒரு அமானிதத்தை சுமக்கிறீர்கள். உங்களை நம்பி பிள்ளைகள் பாடசாலைகளில் சேர்க்கப்படுகிறார்கள். உங்களுக்கு அதற்கென்று ஊதியம் சம்பளமும் தரப்படுகிறது. நீங்கள் எடுக்கும் சம்பளத்துக்குரிய முறையில் போதனை செய்கிறீர்களா, படித்து கொடுக்கிறீர்களா என்று வாருங்கள். எவ்வளவு நேரத்தை அறத்தை அடித்து கழிக்கிறீர்கள்? லீவ் என்று சொன்னால் அதை விடவும் சிறந்த ஒன்று உங்களுக்கு இருக்க முடியாது என்ற நிலையில் நடந்து கொள்ளுகிறீர்கள். பிள்ளைகளின் கல்வி குட்டிச்சோராகி விடுகிறது. வருட முடிவில் ரிசல்ட்டை பார்த்தால் மிகவும் மோசமாக இருக்கிறது. எடுக்கும் சம்பளம் உங்களுக்கு நெருப்பாக மாறிவிடுமே என்று நீங்கள் எப்பொழுதாவது பயப்படவில்லையா? நீங்கள் நல்ல முறையில் சிந்திக்க வேண்டும். எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய பிள்ளைகள். அந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் சம்பளத்துக்காக படிப்பிப்பதல்ல, மேலதிகமாக படிப்பித்து சமூகத்தை மேம்பட செய்ய வேண்டும். அந்த கடமை எங்களுக்கு இருக்கிறது. அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்வத்தை பற்றி சொல்லவில்லை. பத்ரிலே பிடிபட்டவர்களில் சிறை வாரப்பட்டவர்களுக்கு சிறையிலிருந்து விடுதலை பெற வேண்டுமா இருந்தால் ஒவ்வொருவரும் 10 பேருக்கு படித்துக் கொடுக்கத்தான் வேண்டும் என்று சொன்னார்கள். இஸ்லாம் கல்விக்கு அவ்வளவு உச்ச நிலையை கொடுத்திருக்கிறது, உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்திருக்கிறது. அதனை போதிப்பதற்காக நியமனத்தை பெற்றுக் கொண்டதன் பின்னால் பாடசாலைகளுக்கு போய் அரட்டை அடிப்பதாயிருந்தால் அதைவிடவும் மோசமான ஒன்று இருக்க முடியாது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான நல்ல அந்தஸ்துகளை கொடுக்கிறான். சிலரை ஆசிரியர்களாக ஆக்குகிறான், சிலரை வைத்தியர்களாக ஆக்குகிறான். வைத்திய வேலை பார்க்கின்றவர்கள், மனிதாபிமான வேலை பார்க்கின்றவர்கள், நோயுற்றவர்களுக்கு வைத்தியம் செய்கிறவர்கள், உயிர் பிரியும் தருவாய் வரை போராடுகின்றவர்கள், அப்படியானவர்களும் மிகவும் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும். மக்களுக்கு செய்யும் பணி அல்லாவிடம் இருந்து கிடைக்கும் பெரிய கூலிக்கு சமனாக முடியாது. அல்லாஹ் பெரிய கூலியை கொடுக்கின்றான். எனக்கு தந்த அறிவை நான் இந்த நோயாளிக்கு செய்கின்றேன் என்ற அந்த ஈமானோடு ஒருவன் செய்வானாயிருந்தால் அவன் பெரிய கூலியை பெற்றுக் கொள்ளுகின்றான். அப்படி அல்லாமல் நோயாளியாக மாற்றிவிடும் வைத்தியர்களும் இருக்கிறார்கள், பொறுப்பில்லாமல் இருக்கின்றவர்கள் இருக்கிறார்கள், நோயாளியை பற்றி கவனம் செலுத்தாதவர்கள் இருக்கிறார்கள். அப்படி உள்ளவர்களுக்கு அல்லாஹ் வழிகாட்ட வேண்டும். அவர்கள் தங்களை திருத்திக் கொள்ள வேண்டும். நேரான வழியிலே இருந்து அல்லாஹ்வுக்காக வேண்டி என்று செய்யும் இந்த பணி அல்லாஹ்வுடைய நுழைந்த கூலிக்குரியதாகும். மனிதாபிமானம் என்பது இஸ்லாத்தில் ஒரு உயர்ந்த நோக்கில் பார்க்கப்படுகிறது. ஒரு பெண் ஒரு விபச்சாரம் செய்தவன் பாதையிலே சென்று கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு கிணற்கடியிலே வந்த நாய் கிணற்றை கட்டி பார்த்து விட்டு அடிக்கடி அந்த இடத்திலே சுற்றி வருவதை கண்டால் அந்த பெண்மணிக்கு விளங்கி விட்டது. இந்த நாய் தாகத்தினால் தான் தடுமாறுகின்றாள் என்று விளங்கியதனால் அப்பெண்மணி தன்னுடைய காலிலே அணிந்திருந்த பாதணியை அந்த கிணற்றுக்குள்ளே விட்டு அதிலிருந்து தண்ணியை எடுத்து அந்த நாய்க்கு புகட்டினார். இதை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொல்லிவிட்டு விபச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த இந்த பெண் நாய்க்கு தண்ணீர் கொடுத்ததன் காரணமாக சூனரோகத்தை அடைகின்றான் என்று சொன்னார்கள். இதை கேட்ட சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டு, யா ரசூலல்லாஹ், இவ்வாறு நாய்க்கு தண்ணீர் கொடுத்தாலும் நன்மை எழுதப்படுமா என்று கேட்ட நேரத்தில் அருமைய ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஆம் ஆம், உயிரோடு உள்ள எந்த பிராணிக்கும் செய்யும் அந்த விதமான உதவிகளுக்கு நன்மை இருக்கிறது என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸை பார்க்கக்கூடிய எந்த வைத்தியரும் நோயாளியை பார்ப்பதை விட்டும் பின்வாங்கி விட மாட்டார்கள். முடியுமான அளவு முன் சென்றவர்கள் அந்த நோயாளிக்கு உதவி செய்யவே முயற்சி எடுப்பார்கள். அத்தகைய சிறப்பான வேலையை செய்யும் அவர்கள் அவர்கள் அந்த வைத்திய கல்வி என்ற அமானிதத்தை சுமந்தவர்கள். அந்த அமானிதத்தை அவர்கள் நிறைவேற்ற கடமைப்படுகிறார்கள். தீனுடைய கல்வியை கற்ற உலமாக்கள், தீனுடைய கல்வியை கற்ற உலமாக்கள், அல்லாஹ்வுடைய வார்த்தையை படித்தவர்கள், கலாமை கற்றவர்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றையும் சொல் செயல் அங்கீகாரம் என கூறப்படும் அனைத்து ஹதீஸ்களையும் கற்றவர்கள், படித்தவர்கள், அந்த ஹதீஸ்களின் அடிப்படையில் வளர்ந்த உத்தம சஹாபாக்களின் வரலாறுகளை படித்தவர்கள், இத்தகைய உலமாக்கள் மாபெரிய அமானிதத்தை சுமந்தவர்கள். முன்னால் சென்றவர்கள் தீனியத்தான கல்வி இல்லாமல் வளர்ந்தவர்கள், அவர்கள் தங்களை திருத்திக் கொள்ள வேண்டும். ஆனால் மார்க்க கல்வியை கற்றவர்கள் உள்ளதை உள்ளால் படி சொல்லும் பொறுப்புக்குரியவர்கள். நாங்கள் கற்றதை சொல்லாவிட்டால், நாங்கள் கற்றபடி நடக்காவிட்டால் மறுமையில் அல்லாஹ் லிம தகூலூன மாலா தஃஅலூன், நீங்கள் செய்யாதவற்றை ஏன் கட்டளையிடுகிறீர்கள் சொல்கிறீர்கள் என்று எங்களிடம் கேட்கும் நிலைமை வந்துவிடக் கூடாது. பல்வேறு சந்தர்ப்பங்களில் குலமாக்கள் சிக்குண்டு நிற்கிறார்கள். அவர்களுக்கு உண்மையை சொல்ல முடியாத நிலை இருக்கிறது. பொறுப்பு வாய்ந்தவர்கள் அதற்கு ஒத்துழைக்கின்றார்கள் இல்லை. நிர்வாகிகளா இருக்கலாம், அல்லது உதவி செய்கின்றவர்களா இருக்கலாம், அந்த உலமாக்களை வைத்து உண்மையை சொல்லுங்கள் என்று யாரும் சொல்லவில்லை. பயந்த நிலையில் கடமையை பார்க்கிறார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, உலமாக்களுக்கு உண்மையை சொல்ல விடுங்கள். அவர்களை பயமுடுத்தி விட வேண்டாம். அடி வாங்குவீர்கள், சொன்னால் விரட்டி விடுவார்கள், பள்ளியிலிருந்து விரட்டி விடுவார்கள் என்றால் இப்படியாக பயமுறுத்தி உலமாக்களை ஹக்கை சொல்ல விடாமல் விட்டால் அவர்கள் இதைத்தான் சொல்லுவார்கள். மறுமையில் தடுத்தவர்களைத்தான் அல்லாவிடம் காட்டிக் கொடுப்பார்கள். பள்ளிவாசல்களில் கடமை புரிய வருகின்றவர்களை ஹக்கை சொல்லுமாறு நாங்கள் கேட்க வேண்டும். அவர்களும் ஹக்கை ஹக்காக சொல்ல வேண்டும். இது அவர்களிடம் அல்லாஹ் எடுத்த பொறுப்பாகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலமாக்களிடம் அதை எடுத்திருக்கின்றான். எனவே நாங்கள் எல்லோருமே அமானிதங்களை சுமந்தவர்கள். இந்த அமானிதத்தை அல்லாஹ் வானங்களுக்கும் பூமிக்கும் மலைக்கும் சொன்னான். அவைகளெல்லாம் அவற்றை அந்த அமானிதம் என்பதை, பொறுப்போடு நடப்பது என்பதை, நேர்மையோடு நடந்து கொள்வது என்பதை முடியாது என்று அவை அப்படியே கைவிட்டு விட்டன. நிச்சயமாக நாங்கள் வானங்களுக்கும் பூமிக்கும் மலைக்கும் அமானிதமாக நடக்க வேண்டும் என்ற இந்த அமானிதத்தை எடுத்து கேட்டோம். அவைகள் எங்களுக்கு இதை செய்ய முடியாது, சுமக்க முடியாது என்று மறுத்து விட்டன. மனிதன் அதை சுமந்து கொண்டான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, இன்னஹு கான லலூமன் ஜஹூலா, அவன் சுமந்ததோடு நிற்கவில்லை, எடுத்த பொறுப்பை நிறைவேற்றாமல் அவன் அறியாத்தன்மையால் சுமந்தான். நிறைவேற்றாதனால் அவன் தனக்கே அநியாயம் செய்து கொண்டான் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். எனவே அமானிதத்தை எல்லோரும் சுமந்திருக்கிறோம். எல்லா தரத்தில் உள்ளவர்களும் அந்த அமானிதங்களை பேணி நடக்கும் பொறுப்புக்குரியவர்களாக இருக்கிறோம். அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் பாராட்டி புகழ்ந்து ஒவ்வொரு வருடமும் பேசி முடித்து அன்னாரை அல்லமீன் என்று எல்லோரும் சொன்னார்கள் என்று சொல்லி முடிக்கின்றோமே அல்லாமல் எங்களிடம் அந்த அமானத்து வந்து விட்டதா, அந்த நபியுடைய குணம் எங்களிடம் வந்ததா என்று நாங்கள் பார்க்க வேண்டும். அமானிதங்களை பேணி நடக்கின்றவர்கள் தான் மறுமையில் வெற்றி அடைகின்றவர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் முஃமினூனிலே எத்தனையோ வகையான மக்களை சொல்லி தொழுகையை நிறைவேற்றி வருகின்றவர்கள், அதிலே வேபக்தியோடு இருக்கின்றவர்கள், கட்டை பேணி நடக்கின்றவர்கள் என்று அப்படியே வரிசையாக சொல்லிக் கொண்டு வந்து வல்லதீனஹும் லி அமானாதிஹிம் வ அஹ்திஹிம் ராஹூம், மேலும் அந்த மக்கள் தங்களுடைய அமானிதங்களை கொடுத்த வாக்குகளை எல்லாம் பேணி நடக்கும் மக்களாயிருக்கிறார்கள். அத்தகைய மக்கள் தான் அவர்கள் தான் ஜெயம் பெற்றவர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டான். அன்புக்குரிய சகோதரர்களே, மேலே கூறப்பட்டவைகளின் அடிப்படையில் நாங்கள் எங்களை கேட்டு பார்த்து கொள்ள வேண்டும். வணக்கங்களிலே நாங்கள் அமானிதமாக நடந்து கொண்டோமா? தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் போன்றவைகள் எல்லாம் எங்கள் மீது விதிக்கப்பட்ட கடமைகளாக இருக்கின்றன. அவைகள் உரிய முறையில் எங்களால் நிறைவேற்றப்படுகின்றதா? அப்படியென்றால் நாங்கள் அமானிதத்தை சரியாக பேணியவர்கள். அப்படி ஒன்றுமே இல்லாமல் அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வருடத்தில் ஒரு நாள் பாராட்டி புகழ்ந்து கொண்டாடி நாங்கள் மன திருப்தி அடைவதில் மறுமை விமோசனத்தை எதிர்பார்க்க முடியாது. எங்களிடம் நம்பி தரப்பட்ட பொருள்களுக்கு பொருள்களை உரியவர்களிடம் ஒப்படைத்திருக்கின்றோமா? எங்களை நம்பி சில மக்கள் தருகிறார்கள், இதை பாதுகாத்து தாருங்கள் என்று நாங்கள் அதனை பாதுகாத்து திருப்பி கொடுத்தோமா? கொடுக்கின்ற போது நிரப்பமாகவே கொடுத்தோமா அல்லது ஏமாற்றி குறைத்து கொடுத்தோமா? பொது சொத்துக்களை சரியாக பேணி வளர்ந்து வரும் பேணி பாதுகாத்து வருகின்றோமா? இவைகளெல்லாம் எங்களிடம் இருக்க வேண்டியவையா? இவைகளெல்லாம் எங்களிடம் இருந்து வர வேண்டிய கேள்விகளாகும். இந்த கேள்விகளை பார்த்தால் நாங்கள் அமானிதமாக நடந்து கொண்டோமா இல்லையா என்ற முடிவுக்கு எங்களால் வர முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு இந்த தீனை தந்து இந்த தீனிலே பொறுப்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் எங்களுக்கு எச்சரிக்கையாகவே சொல்லிவிட்டான். நாங்கள் அல்லாஹ்வுடைய ஹக்குகளை பேணி நடப்பது முதலாவது அமானிதமாகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விதித்த கடமைகளை பேணி நடப்பது முதல் கடமையாகும். அதே நேரம் எங்களுக்கு தெரிந்த தீனை மற்றவர்களுக்கு எடுத்து எங்களுடைய சொல்லால் செயலால் சொல்லிக் கொடுப்பதும் கடமையாகும். அதனால் தான் ஒரு சமயம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸஹாபாக்களை நோக்கி கேட்கிறார்கள், அலா தஅமனூனி வ அன அமீனு மன் ஃபிஸ் ஸமா யாதீனி கபரு ஸமா ஸபாஹன் வ மஸாஆ, நீங்கள் என்னை நம்ப மாட்டீர்களா? வானலோகத்திலே உள்ளவனுடைய செய்தியை உங்களுக்கு எத்தி வைக்கும் அமீனாக நான் இருக்கிறேன், நம்பிக்கையுள்ளவனாக இருக்கிறேன், நேர்மையோடு நடந்து கொள்ளுகின்றேன், எனக்கு காலையிலும் மாலையிலும் வானத்திலிருந்து செய்தி வருகிறது என்றவர்கள் சொன்னார்கள். எனவே அமீன் என்ற வார்த்தை அல்லாஹ்வுடைய ரசூலாலே சொல்லப்பட்டது. அவர்கள் தான் நம்பிக்கையாக இருக்கிறவர்கள், மற்றவர்களுக்கு தீனை எடுத்து சொல்லும் குணம் அமானிதத்தின் குணம், ஈமானின் குணம் என்பதை தெரிய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கும் உறுப்புகள், செல்வங்கள், பிள்ளை குட்டிகள் எல்லோருமே அமானிதங்கள் என்பதை நாங்கள் பார்த்தோம். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக ரகசியங்கள், சபையிலே பேசப்படும் ரகசியங்கள் அமானிதங்கள். அவைகளை வழியிலே சொல்லித் தெரிய முடியாது. அல் மஜாலிசு பில் அமானா, சபையில் பேசப்படுவன எல்லாம் அமானிதங்கள் என்று அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சபையிலே ஒன்றை பேசிவிட்டு அதனை வழியிலே சொல்லித் தருகின்றவன் நம்பிக்கைக்குரியவன் அல்ல, அவன் சபை நம்பிக்கைக்கு மோசடி செய்தவன் என்பதைத்தான் அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் ஒரு அமானிதம் இருக்கிறது. அமானிதம் என்று சொல்வதை நீட்டிக்கொண்டே போனால் நீண்ட நேரம் எடுக்கும். இருந்தாலும் மிக மிகவும் அவசியமான ஒன்றை மாத்திரம் சொல்லி நான் என்னுடைய குத்துபாவை முடித்துக் கொள்ளுகிறேன். ஒரு போதும் எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய இல்லற வாழ்க்கையை, மனைவியோடு அவன் சம்பந்தப்படும் விஷயங்களை வெளியே சொல்லித் தெரியக்கூடாது. அறாம் இன்று இது நாகரீகமாக மாறிவிட்டது. ஒவ்வொருவனும் அவனவன் தன்னுடைய மனைவியோடு எப்படி அவன் வீட்டுக்குள்ளே நடந்து கொள்கிறான் என்பதை, குடும்ப வாழ்க்கை ரகசியங்களை எல்லாம் சொல்லும் ஒரு கட்ட காலத்திலே வாழ்கிறோம். இவைகள் கவர்ந்து கொள்ளப்பட வேண்டும். இந்த ரகசியம் மூடி மறைக்கப்பட வேண்டும். அந்நபி சஈதினில் குதிரி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم ان من اعظم الامانه عند الله يوم القيامه الرجل يفضي الى امراته وتفضي اليه ثم ينشر سرها மர்மையில் அல்லாஹ்விடம் மாபெரிய அமானிதம் விசாரிக்கப்படும் ஒன்றாக இருப்பது எதுவென்றால், ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியோடு இல்லறத்தை நடாத்திக் கொள்கின்றான். பின்னர் அவளும் இவளோடு இல்லற வாழ்க்கையை நடாத்திவிட்டு இரண்டு பேரும் இந்த ரகசியங்களை வெளியே சொல்லித் தருகிறார்கள். இப்படி கட்டவர்கள் அமானிதம் பேணாதவர்கள் என்று அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். ஆகையால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் வாக்கெடுங்கள். எங்களுடைய வாழ்க்கையை நல்ல முறையில் அமைத்துக் கொள்ள தௌபீக் செய்ய வேண்டும், உதவி செய்ய வேண்டும் என்று கேளுங்கள். அமானிதங்களை பேணி நடக்கும் நல்வாழ்வை தருமாறு கேளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனிடம் கேட்கின்றவர்களுக்கு கொடுக்கின்றான். ஆகையால் துஆவிலே ஈடுபடுங்கள். யா அல்லாஹ், எங்கள் பாவங்களை மன்னித்து தருவாயா? உன்னால் தடுக்கப்பட்டவைகள் வீட்டில் தமிழ்ந்து கொள்ளும் பாக்கியத்தை தருவாயா? எங்கள் மனைவி மக்களை எல்லாம் தீனியத்தான வழியிலே வளரச் செய்வாயா? எங்கள் எல்லோருக்கும் நீ கிருபை செய்வாயாக. எங்கள் துஆக்களை கபூல் செய்து தருவாயாக. ஆமீன். ஆரம்பம்